الله أكبر.
بسم الله الرحمن الرحيم.
وقل جاء
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. من بكريا نرمي صفدرهلي تايمارهلي صفدرهلي முதலில் உங்களுக்கு அல்லாஹுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் பிரார்த்தித்துக் கொண்டவனாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹினுடைய மிகப்பெரிய பேரருள், அவனுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கில் நாம் அனைவரும் இங்கு அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய நமது தலைப்பாக தலாக் தொடர்பான சட்டதிட்டங்கள், அதிலும் குறிப்பாக இன்று மக்களுக்கு மத்தியில் மிகவும் பரிச்சயமாக இருக்கக்கூடிய வார்த்தை முத்தலாக். தலாக் என்பதை விட முத்தலாக் என்ற வார்த்தை தான் மிக அறிமுகமாக இருக்கிறது. இது தொடர்பான சட்டதிட்டங்களை விளக்குவதுதான் இன்றைய தலைப்பினுடைய நோக்கம். நறுமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடும்போது, வமின் ஆயாத்திஹி அன் ஹலக லகும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லி தஸ்குனு இலைஹா வஜஅல பைனகும் மவத்தத்தன் வரஹ்மா இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தில் லிகௌமி யதஃபக்கரூன். 30வது அத்தியாயத்தினுடைய 21வது வசனம். அல்லாஹினுடைய அத்தாட்சிகள் நின்றும் உள்ளதாக அவன் குறிப்பிடுகிறான். அதாவது, உங்களில் இருந்தே உங்களுடைய துணையை அவன் படைத்தான். இது அவனுடைய ஆயாத்துகள் நின்றும் உள்ளது என்று சொல்லிவிட்டு சொல்கிறான். ஏன் அவன் இந்த ஏற்பாட்டை செய்தான் என்றால், நீங்கள் அந்த துணைவியின் மூலம், அந்த துணையின் மூலம் நீங்கள் நிம்மதி பெற வேண்டும், சகீனத்தென்ற அந்த நிம்மதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. அது மாத்திரமல்லாமல், அவன் உங்களுக்கு மத்தியில் நேசத்தை உண்டாக்கினான். உங்கள் உள்ளங்களுக்கு மத்தியில் அந்த கணவன் மனைவி என்று சொல்லப்படுகின்ற இருவர், எங்கோ வாழ்ந்த இருவர், அவர்கள் திருமணம் என்ற அந்த பந்தத்தின் மூலம் இணைகிறார்கள். அல்லாஹு தஆலா அதில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நேசம் என்பது அவனுடைய அத்தாட்சிகள் நின்றும் உள்ளது என்று சொல்கிறான். அவனுடைய ஆயாத்துகள் நின்றும் உள்ளது என்று சொல்கிறான். அதை அவன்தான் ஏற்படுத்தினான், அந்த மவத்தாவை, அந்த நேசத்தை, அந்த ரஹமத்தை அவன்தான் ஏற்படுத்தினான். சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதில் பல அத்தாட்சிகள் இருப்பதாக சொல்கிறான். இந்த வசனம் நமக்கு சொல்கின்ற செய்தி, அதாவது இல்லற வாழ்வில் அவர்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நிம்மதியாகவும் இருப்பதற்காக ரப்புல் ஆலமீன் செய்த ஒரு மிகப்பெரிய ஏற்பாடு தான். அவர்களுக்கு மத்தியில், அந்த உள்ளங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் அந்த நேசத்தையும் அந்த முஹப்பத்தையும் ரஹமத்தையும் அவன் ஏற்படுத்தியது. நறுமை சகோதரர்களே, தலாக் என்பது இஸ்லாம் ஆர்வப்படுத்தக்கூடிய ஒரு சட்டம் அல்ல. இஸ்லாம் இதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். இந்த செய்தி முஸ்லீமிலே பதிவாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அதாவது இப்லீஸ் என்ன செய்கிறான், அவனுடைய சிம்மாசனத்தை கடலில் அமைத்து அவன் ஒவ்வொரு நாளும் தனது படைகளை மக்களை வழிகெடுப்பதற்காக அவன் அனுப்பிக்கொண்டே இருக்கிறான். அவன் அனுப்புவது மாத்திரமல்ல, அவர்களை மறுபடியும் அழைத்து அவன் விசாரணை செய்வான். அவர்கள் அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும். இன்று நான் இன்ன இன்ன வேலைகளை எல்லாம் செய்தேன், இவர்களை எல்லாம் வழிகெடுத்தேன் என்று அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள். இபிலிஸ் ஒவ்வொரு நாளும் அவர்களை விசாரணை செய்வான். அதில் ஒருவன் சொல்வான், நான் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் பிரிவை ஏற்படுத்திவிட்டு வந்திருக்கிறேன். அந்த இணைந்திருந்த இருவரிடம், அந்த இணைந்திருந்த ஒரு குடும்பம், அந்த உள்ளங்களுக்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்தி அவர்களுக்கு மத்தியில் பிரிவை ஏற்படுத்திவிட்டு வந்திருக்கிறேன். இபிலிஸ் என்ன செய்வான், அவனை தனது பக்கத்திலே அழைத்து தன்னோடு அமர வைத்து, நீதான் இன்று கதாநாயகன் என்ற மாதிரி அவன் என்ன செய்வான், அவனை போற்றுவான். என் அருமை சகோதரர்களே, அப்போ இந்த செய்தி நமக்கு எதை சொல்கிறது என்று சொன்னால், இது இப்லீஸுடைய பணி. அதாவது இப்படி பிரிவை ஏற்படுத்துவது இது இப்லீஸினுடைய பணியாக, அவனுடைய சகாக்களுடைய அவனுடைய அந்த படையுடைய செயலாகத்தான் இது இருக்கிறது. அப்போ இஸ்லாம் இதை ஆர்வப்படுத்தவில்லை. இஸ்லாம் இதற்கான அனுமதியை ஏன் வழங்கியது என்பதை நாம் பார்க்க வேண்டும். யாவற்றையும் அறிந்த ரப்புல் ஆலமீன், எல்லாவற்றையும் பற்றிய இல்ம், ஞானம் அவனிடம் இருக்கிறது. வஃபௌக குல்லி இல்மின் அலீம், அவனுடைய இல்ம் என்பது அனைத்துக்கும் மேலாக அவனுடைய இல்ம் இருக்கிறது. மனிதனுக்கு வழங்கப்பட்ட இல்ம் என்பது மிக குறைவாகும். அவன் சொல்கிறான், ஒமா ஊத்தி தும்மினல் இல்மி இல்லா கலீலா, மிக சொற்பமாகவே அன்று நீங்கள் கல்வி ஞானம் வழங்கப்படவில்லை என்று சொல்கிறான். இப்போ ரப்புல் ஆலமீன் ஒரு சட்டத்தை வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால், அது நிச்சயமாக மனித வாழ்வுக்குரிய ஒரு சுபீட்சமாகத்தான் அது இருக்கும். அது மனித வாழ்வுக்குரிய ஒரே தீர்வாகத்தான் அது இருக்கும் என்பதை நாம் நமது உள்ளங்களில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். என் அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கேட்கின்ற போது, வமன் அஹ்சனு மின் அல்லாஹி ஹுக்மன் லிகௌமி யூகினூன், அல்லாஹுவை விட மிக அழகாக தீர்ப்பு சொல்பவன் வேறு யார், நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களுக்கு மிக அழகாக தீர்ப்பு வழங்கக்கூடியவன் வேறு யார் என்று ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அவனுடைய சட்டம்தான் ஒரே தீர்வு. அவனுடைய சட்டம்தான் இந்த மனித குலத்துக்கே நிம்மதியை பெற்றுத்தரக்கூடியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தலாக் என்ற சட்டத்தை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், இதை ஏன் மார்க்கம் இதை அனுமதித்திருக்கிறது, இது சிரமப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சமூகங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். இது எந்த சமுதாயங்களில் சிரமப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாம் அன்றாடம் செய்தித்தாள்களில் படிக்கிறோம், பல செய்திகளை நாம் என்ன செய்கிறோம், அவைகள் தொலைக்காட்சிகள் ஊடாக, சமூக வலைதளங்கள் ஊடாக எல்லாம் அந்த செய்திகள் நம்மை வந்து அடைகிறது. என் அருமையான சகோதரர்களே, இஸ்லாம் திருமணத்தை ஒரு ஒப்பந்தம் என்று சொல்கிறது. ஒப்பந்தம் என்று சொன்னால் என்ன, இரு சாராருக்கு மத்தியில் அந்த ஒப்பந்தம் நடைபெறும், நிகழும். அந்த ஒப்பந்தத்தை சில பொழுதுகளில் முறிக்க வேண்டி மேற்படும். இவர்கள் அந்த ஒப்பந்தத்தை போட்டார்களோ அவர்களுக்கு மறுபடியும் அதை முறிப்பதற்குரிய அதிகாரம் இருக்கிறது. சாதாரணமாக நாங்கள் உலக நடைமுறையில் இதை பார்க்கிறோம். இஸ்லாம் எங்கும் சொல்லவில்லை கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று, கல்லாக இருந்தாலும் மண்ணாக இருந்தாலும் அவனோடு தான் வாழ வேண்டும் என்ற ஒரு தவறான சித்தாந்தத்தை இஸ்லாம் போதிக்கவில்லை. இஸ்லாம் சொல்கிறது இது ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை பொறுத்தவரையில் இந்த ஒப்பந்தத்தில் அவர்கள் வாழ்வதைத்தான் இஸ்லாம் விரும்புகிறது, அல்லாஹ் விரும்புகிறான். அதனால் தான் நாங்கள் ஒரு திருமணத்தின் போது ஓதக்கூடிய துஆவில் பாரக அல்லாஹு லக வபாரக அலைக வஜமஅ பைனகுமா ஃபி கைர். நாம் என்ன செய்கிறோம், ஒரு திருமணத்துக்கு சென்று ஓதக்கூடிய இந்த துஆ, நாம் மணமகனிடம் இந்த துஆவை என்ன செய்கிறோம், நாம் இந்த துஆவை சொல்வோம். இதில் என்ன சொல்லப்படுகிறது, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்வானாக, உங்களுடைய அனைத்து மீதும் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக, உங்கள் இருவரையும் நன்மையில் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக, அந்த கணவனையும் மனைவியையும் நல்ல விஷயங்களில் எல்லாம் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துஆ. இந்த துஆ அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்மாதிரி வழிகாட்டல். இஸ்லாம் எதை விரும்புகிறது, அவர்கள் சேர்ந்து வாழ வேண்டும், இதுதான் பிரார்த்தனை. அப்போ இஸ்லாம் ஒருபோதும் எதை விரும்பவில்லை என்று சொன்னால், அவர்கள் பிரிய வேண்டும் என்பதை இஸ்லாம் விரும்பவில்லை. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், அதாவது இந்த சட்டம் என்றொன்று இல்லை என்று சொன்னால், நாம் வேறு சமுதாயங்களில் என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம், சிலர் சொல்வார்கள் திருமணம் என்பது சுவர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்பார்கள், சுவர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்று சொல்வார்கள். இப்படி கூறி விருப்பமில்லாத ஒருவரோடோ அல்லது விருப்பமில்லாத ஒருவனோடோ வாழ்வதற்கு இஸ்லாம் நிர்பந்திக்கவில்லை, இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. என் அருமை சகோதரர்களே, இஸ்லாம் அவர்கள் ஒரு குடும்பமாக கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்வதற்குரிய எல்லா வழிகாட்டல்களையும் இஸ்லாம் வழங்குகிறது. எல்லா வழிகாட்டல்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனைவியை தெரிவு செய்யும் போது எப்படி தெரிவு செய்ய வேண்டும், அந்த தேர்வு எப்படி நடக்க வேண்டும் என்ற வழிகாட்டல்களை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கினார்கள். ஏன், அந்த குடும்பம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அதேபோன்று ஒரு திருமணம் பேசப்பட்டு விட்டால் அவன் என்ன செய்ய வேண்டும், அந்த மணமகன் அந்த பெண்ணை நேரடியாக பார்க்க வேண்டும், பார்வையை தாழ்த்து சொன்ன இஸ்லாம் அந்த இடத்தில் என்ன சொல்கிறது என்றால், அந்த பெண்ணை நீ நேரடியாக பார்க்க வேண்டும். ஏன், நீ ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டையை கட்டியிருப்பாய் உனக்குள், இப்படித்தான் எனது வருங்கால மனைவி அமைய வேண்டும் என்று. எனவே அதற்கேற்ப அவள் இருக்கிறாளா என்பதை நீ பார்க்க வேண்டும். அதற்காக அந்த பெண்ணை பார்ப்பதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது. இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த இடத்துல அனுமதிக்கிறதோ அங்கே மட்டும் இவர் பார்க்க மாட்டார், மற்ற எல்லா இடத்துலையும் பார்ப்பார். எங்கெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் தாராளமாக பார்ப்பார். எங்கு மார்க்கம் பார்க்க சொல்கிறதோ அங்கு பார்ப்பதில்லை. அதனால் பல விவாகரத்துகள். ஏன், அதாவது எனது பெற்றோர்கள் கீரிய கோட்டை நான் தாண்ட மாட்டேன் என்ற ஒரு தத்துவத்தையும் சொல்லிக்கொள்வார். இறுதியில் அவருடைய எதிர்பார்ப்பு கேட்ப மனைவி இருக்க மாட்டால் அதன் பிறகு வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது. அப்போ இஸ்லாம் எதை விரும்புகிறது என்று பாருங்கள், அந்த இருவரும் சேர்ந்து வாழ்வதற்குரிய எல்லா வழிகாட்டல்களையும் இஸ்லாம் வழங்குகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் பார்க்கிறோம், அதாவது தலாக், இந்த விவாகரத்து என்பது சிரமப்படுத்தப்பட்ட சமூகங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். அவன் என்ன வழியை தேடுகிறான் என்றால், இவளை விட்டு நான் பிரிவதாக இருந்தால் என்ன குற்றச்சாட்டை வைத்தால் பிரியலாம், என்ன குற்றச்சாட்டை வைத்தால் சமூகத்தில் எடுபடும் அல்லது நீதிமன்றத்தில் எடுபடும். இதற்கு அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், இவள் ஒரு நடத்தை கெட்டவள் அல்லது தவறான நடத்தை உள்ளவள் என்ற ஒரு அபாண்டத்தை, ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறான். ஏன் இந்த நிலை உருவாகிறது, இது சிரமப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு சமூகத்தில் இது சிரமப்படுத்தப்படும் போது ஏற்படுகின்ற மோசமான விளைவுகள். அருமையான சகோதரர்களே, உனக்கு வாழ பிடிக்கவில்லையா, இந்த சட்டம் எளிதாக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அவன் என்ன செய்வான்,
அவன் அந்த சட்டத்துக்கு அமைய அவளை விட்டு ஒதுங்கி விடுவான். அவள் தனக்கு ஒரு இன்னொரு வாழ்க்கையை தெரிவு செய்து கொள்ளலாம். ஆனால் இங்கே நடக்குது, அவள் மீது களங்கம் சுமத்தப்படுகிறது. அவள் ஒரு மோசமான நடத்தை உள்ளவள், தவறான நடத்தை உள்ளவள். இப்படி இந்த அவாண்டத்தை, இந்த குற்றச்சாட்டை முன்வைப்பதன் மூலம் அவளுடைய வாழ்க்கையே நாசமாகிறது. இன்னொருவனோடு வாழலாம் என்ற அந்த உரிமையை கூட பறிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு யாராவது அவளை திருமணம் முடிப்பார் நினைக்கிறீர்களா? ஏன் இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது? ஏன் இந்த மோசமான விளைவு ஏற்படுகிறது? ஏன் உருவானது என்றால், இங்கு அதாவது பிடிக்கவில்லை என்றால் பிரிவதற்குரிய வழிகள் சிரமப்படுத்தப்பட்டிருக்கிறது, கஷ்டப்படுத்தப்பட்டிருக்கிறது, அதற்குரிய வழிகள் இல்லை. நாம் இதை நிதர்சனமாக பார்க்கிறோம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அடுத்து என்ன, இது சிரமப்படுத்தப்படும் போது, மனைவிக்கு பிடிக்காத போது அல்லது கணவனுக்கு பிடிக்காத போது, இருவரும் எப்படியான திட்டங்களை வகுக்கிறார்கள் என்று சொன்னால், இவளுடைய கதையை முடித்து விட வேண்டும் அல்லது இவனுடைய கதையை முடித்து விட வேண்டும். அதற்கான வழிகள் என்ன? அதற்கு உணவில் விஷத்தை கலக்கலாமா? அதற்குரிய திட்டங்களை அவள் வகுப்பாள். அவன் என்ன செய்வான்? இவளை எப்படி தீர்த்து கட்டலாம்? அதற்குரிய வழிகள் என்ன? அவன் அதை ஆராய ஆரம்பிக்கிறான். இப்படியான செய்திகள், நான் கற்பனைகளை அவங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இவைகள் அன்றாடம் செய்தித்தாள்களில் வரக்கூடியவைகள். இப்படி பதிவாகாத எவ்வளவு செய்திகள் இருக்கின்றன. எனவே நறுமையான சகோதரர்களே, ஏன் இந்த மோசமான நிலைகள் உருவாகின்றன? என்ன காரணம்? அதே போன்று அடுத்து நீங்கள் பார்க்கலாம். இது சிரமப்படுத்தப்படும் போது அவன் என்ன செய்கிறான்? அவளை பழிவாங்க நினைக்கிறான். அவளுக்கு இல்லற சுகத்தை வழங்குவதில்லை. அவளை எப்படி துன்புறுத்த முடியுமோ அந்த இல்லற சுகத்தை வழங்காமல் துன்புறுத்துகிறான். அவன் தனக்கு ஒரு சின்ன வீட்டை ஏற்பாடு செய்து கொள்ளலாமா? அந்த வேலையை செய்து விடுகிறான். இவள் இப்படியே தவிக்க வேண்டி இருக்கிறது. இப்படியான நிலைகள், நறுமையான சகோதரர்களே, இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இது சிரமப்படுத்தப்படும் போது ஏற்படுகின்ற மோசமான விளைவுகள். அது மாத்திரமா, அவன் தவறான வழிக்கு செல்வதற்கும், அதே போன்று இன்னொரு பெண் தவறான வழிக்கு செல்வதற்கும், இந்த பெண் வேலி தாண்டுவதற்கும், இப்படி பலர் வழிகெடுவதற்கு இவைகள் காரணமாக அமைகின்றன. இப்போ இஸ்லாம் என்ன செய்கிறது என்று சொன்னால், இஸ்லாம் சேர்ந்து வாழ்வதைத்தான் விரும்புகிறது. இஸ்லாம் குடும்பத்தை இஸ்லாம் சிறப்பித்து சொன்னது போன்று வேறு எந்த ஒரு சித்தாந்தமும் சொல்லவில்லை. இஸ்லாம் அவ்வளோ குடும்பத்தை சிறப்பித்து சொல்லியிருக்கிறது, உறவு முறைகளை கண்ணியப்படுத்தி இருக்கிறது, சிறப்பித்து இருக்கிறது. சுபஹானல்லாஹ். நறுமை சகோதரர்களே, அப்படிப்பட்ட இந்த உயர்ந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒருபோதும் தலாக்கை ஆர்வப்படுத்தவில்லை, மாற்றமாக அனுமதி வழங்கியது. ஏன் தெரியுமா? அப்படியான ஒரு அனுமதி இல்லை என்றால், அது சிரமப்படுத்தப்படும் என்றால், மோசமான விளைவுகள், அதைவிட மோசமான விளைவுகள் உருவாகும். அவைகளைத்தான் நாம் ஏனைய சமூகங்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் ஒரு சட்டத்தை வகுத்தால், சுபஹானல்லாஹ், அவனுடைய இல்ம் அதில் எந்த குறையும் இல்லை. எல்லா காலங்களை பற்றிய ஞானம் அவனிடம் இருக்கிறது. யாவற்றை பற்றியும் அவன் அறிந்தவனாக இருக்கிறான். மனிதனை எவன் படைத்தானோ அவன் உருவாக்கிய சட்டம் இது. அவனுடைய பலம் பலவீனம் அனைத்தையும் அறிந்தவன் அந்த ரப்புல் ஆலமீன். அல்லாஹு தஆலா சொல்கிறான், ரப்புக்கும் அலமு பிமா ஃபீ நுஃபூஸிக்கும், உங்களுடைய ரப் உங்களுடைய உள்ளங்களில் இருப்பவற்றை அவன் மிக அறிந்தவன். உங்களை விட அவனுக்கு தெரியும். உங்களை பற்றி உங்களை விட அவனுக்கு தெரியும். எனவே நறுமையான சகோதரர், அவனுடைய சட்டங்கள் எல்லாம் முழுமையானதாக நிறைவானதாக இருக்கும். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ அந்த அடிப்படையிலே, அப்போ இதை விமர்சிக்கக்கூடியவர்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், விமர்சிப்பவர்கள் சரியான தீர்வை வைக்க வேண்டும். சரியான தீர்வும் அவரிடம் கிடையாது. அவர்களிடம் எத்தனையோ ஓட்டைகள். நறுமையான சகோதரர்களே, ஏதோ இஸ்லாமிய பெண்களுக்கு அவர்கள் உரிமை வாங்கி கொடுத்து விட்டார்களாம். அவர்களுடைய சமூகத்தில் பெண்கள் படுகின்ற பாட்டை பார்த்தால், நறுமை சகோதரர்களே, இஸ்லாம் எவ்வளவு பெண்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த தலைப்பிலே இப்போது நான் உங்களுக்கு சொன்ன இந்த செய்திகளோடு சேர்த்து, அடுத்ததாக நான் உங்களுக்கு இந்த தலைப்பினூடாக நினைவூட்ட விரும்புவது என்னவென்று சொன்னால், அதாவது இஸ்லாம் ஒருபோதும் எடுத்த எடுப்பிலே அல்லது எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தவில்லை. இந்த தலாக் என்ற சட்டத்தை எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற மாதிரியாக இஸ்லாம் இதை சொல்லவில்லை. இஸ்லாம் இந்த சட்டத்தை எப்படி அணுகி இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அல் குர்ஆனில் நீங்கள் இதற்கு சான்றாக நான்காவது அத்தியாயத்தினுடைய 34-35 ஆகிய வசனங்களை நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹு தஆலா இதிலே என்ன சொல்கிறான் என்று சொன்னால், இந்த ஆண் பெண் இருபாலார் இந்த இருபாலாரில் அல்லாஹு தஆலா சிலரை விட சிலரை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த மேன்மை என்பது பொறுப்புகள், வழங்கப்படுகின்ற பொறுப்புகள் இருக்கிறது. ஒரு ஆண் மகனை பொறுத்தவரையில் அவன் அந்த மனைவிக்குடைய செலவுகள் எல்லாம் அவனுக்குத்தான் பொறுப்பு. ஒரு மனைவி உழைக்கக்கூடியவளாக சம்பாதிப்பவளாக இருந்தாலும் அவளுக்கு எந்த கடமையும் இல்லை, கணவன் செலவழித்தாக வேண்டும். கணவனுக்குத்தான் அந்த கடமையை இஸ்லாம் சுமத்தி இருக்கிறது. அப்போ அல்லாஹு தஆலா இதன் மூலம் சிலரை விட சிலரை மேன்மைப்படுத்தியிருக்கிறான், உயர்வுபடுத்தியிருக்கிறான். ஒரு ஆண் குடும்பத்தை நிர்வகிப்பவனாக அவன் இருக்கிறான். அதே போன்று பெண்ணுக்கென்றும் பொறுப்புகளை இஸ்லாம் வழங்கி இருக்கிறது. இதில் அல்லாஹு தஆலா இன்னும் சொல்கிறான், அதாவது நல்லொழுக்கமுள்ள பெண்கள், நல்லொழுக்கமுள்ள அந்த பெண்கள், அதே போன்று விசுவாசமாக அவர்கள் பணிந்து நடப்பார்கள். அதே போன்று கணவன் இல்லாத சந்தர்ப்பங்களில் எவைகளையெல்லாம் பாதுகாக்க வேண்டுமோ, இவைகளையெல்லாம் அல்லாஹ் பாதுகாக்குமாறு பணித்திருக்கிறானோ, அவைகளையெல்லாம் அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள். அதில் மிக உயர்ந்ததாக அவர்களுடைய கற்பு இருக்கிறது, அவர்களுடைய கற்பு இருக்கிறது, இவற்றை அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான் என்று சொன்னால், அவர்கள் மாறு செய்யக்கூடியவர்களாக அல்லது தவறான நடத்தை உள்ளவர்களாக, கணவனுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில், அந்த சூழலில் இஸ்லாம் என்ன படித்தரங்களை சொல்கிறது என்று சொன்னால், அவர்களுக்கு நீங்கள் நல்லுபதேசம் செய்யுங்கள், அவர்களுக்கு நீங்கள் நல்லுபதேசம் செய்யுங்கள். ஃபைதூஹுன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த நல்லுபதேசங்களின் மூலமாக எடுத்து சொல்லி அவர்களை சிறந்த பெண்களாக மாற்றுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அந்த நல்லுபதேசங்கள் பயனளிக்கவில்லை என்று சொன்னால், நல்லுபதேசங்கள் பயனளிக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், அதற்கு அவர்கள் கட்டுப்படாவிட்டால் ஃபஹ்ஜுரு உன்னஃபில் மதாஜி, அதாவது படுக்கைகளிலிருந்து அவர்களை நீங்கள் என்ன செய்யுங்கள், அவர்களை அப்புறப்படுத்துங்கள். இது அவர்களுக்குள் மாத்திரம் தெரிகின்ற ஒரு விஷயம், இது சந்திக்கு வருகின்ற ஒரு விஷயம் அல்ல. இது ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் நடைபெறுகின்ற ஒரு விடயம் இது. அப்போ எனவே இதனுடைய நோக்கம் என்ன, அந்த பெண் திருந்தி வாழ வேண்டும், நல்ல ஒரு பெண்ணாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த நோக்கத்தில் இரண்டாவதாக இஸ்லாம் என்ன தீர்வை சொல்கிறது என்று சொன்னால், அவர்களை படுக்கையிலிருந்து தூரமாக்குவது என்பது அவர்களை என்ன செய்யும், அவர்களுக்குள் ஒரு வேதனையை உருவாக்கும், ஒரு வலியை ஏற்படுத்தும், அது அவர்களுக்குள் மாற்றத்தை உருவாக்கும் என்று ரப்புல் ஆலமீன் இரண்டாவதாக இதிலே சொல்கிறான். அதற்கும் அவர்கள் கட்டுப்படவில்லை என்றால், தங்களை அவர்கள் சீர்படுத்திக் கொள்ள தயாராகவில்லை என்று சொன்னால், மூன்றாவதாக இஸ்லாம் என்ன சொல்கிறது, இலேசாக நீங்கள் அவர்களை அடியுங்கள் என்று சொல்கிறது. அருமையான சகோதரர்களே, இப்படி அனுமதி கொடுத்த இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் நீங்கள் பார்க்கலாம், அதாவது பெண்கள் தப்பித்திருக்கிறார்கள், பெண்கள் அப்படி யாரும் அடிப்பது கிடையாது. ஏன், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லி வான ஹைருக்கும் லி அஹ்லி என்று சொன்னார்கள். உங்கள் சிறந்தவர் உங்கள் குடும்பத்திலே சிறந்தவர், நான் எனது குடும்பத்தில் மிகச்சிறந்தவனாக இருக்கிறேன். அப்போ இஸ்லாம் இந்த தீர்வை எப்போது சொல்கிறது என்று பாருங்கள், மூன்றாவதாக இந்த தீர்வை வைக்கிறது. ஏனைய சமுதாயங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கண்டபடியெல்லாம் போட்டு அடிப்பார்கள், எப்படியெல்லாம் நடத்துகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாத்தில் எவ்வளோ பெண்கள் கண்ணியமாக நடத்தப்படுகிறார்கள். இஸ்லாம் இப்படி ஒரு அனுமதியை கொடுத்திருக்கிறது, இலேசாக அடியுங்கள் என்று சொல்லியிருக்கிறது என்பதற்காக யாரும் என்ன செய்யலை, அதை ஆயுதமாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஏன், அல்லாஹுவை பயந்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதற்கு அவர்கள் கட்டுப்பட்டு விட்டால், நீங்கள் ஃபலா தபு அலஹின்ன சபீலா, வேறு வழிகளை அவர்களுக்கு எதிராக நீங்கள் தேடாதீர்கள். வேறு வழிகளை நீங்கள் தேடக்கூடாது என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அருமையான சகோதரர்களே, இந்த தீர்வுகள் எல்லாம் பயனளிக்கவில்லை என்றால், நல்லுபதேசங்கள் பயனளிக்கவில்லை, படுக்கையிலிருந்து தூரப்படுத்தியது பயனளிக்கவில்லை, அதே போன்று இலேசாக அடித்தது பயனளிக்கவில்லை, இந்த எதுவும் பயனளிக்கவில்லை என்கின்ற போது மார்க்கம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், அடுத்ததாக மார்க்கம் வைக்கக்கூடிய ஒரு தீர்வு, அந்த இரண்டு சாரார்கள், மனைவியுடைய குடும்பத்திலிருந்து ஒருவர், கணவனுடைய குடும்பத்திலிருந்து ஒருவர், இப்படி அந்த இருவரை அல்லாஹு தஆலா நியமிக்குமாறு சொல்கிறான். அவர்களுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்பட்டு விடுமென்று நீங்கள் பயந்தால், அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்பட்டு விடுமென்று நீங்கள் அஞ்சினால் என்ன செய்ய, அந்த இரு குடும்பத்தினரிலும் இருவர், அவங்க யாராக இருக்க வேண்டும், அவர்கள் அதாவது இஸ்லாஹை விரும்பக்கூடியவர்களாக, அவங்க சேர்ந்து வாழ்வதை விரும்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சுபஹானல்லாஹ், எதை எதிர்பார்க்கிறான், அதாவது அவர்களை எப்படியாவது பிரித்து விடுகின்ற வேலை செய்வார்களே அப்படியானவர்கள் அல்ல, அவர்களை எப்படியாவது சேர்த்து விட வேண்டும். அந்த அதை விரும்பக்கூடிய இருவரை நீங்கள் என்ன செய்யுங்கள், இருவரை நியமியுங்கள். இருவரை நீங்கள் நியமித்து என்ன செய்யுங்கள் என்று சொன்னால், சமாதான பேச்சை அவர்களுக்கு மத்தியில் எப்படி அந்த இருவரையும் இணைக்கலாம், அந்த இரண்டு உள்ளங்களையும் இணைக்கலாம், அதற்குரிய பணிகளை அவர்கள் செய்ய வேண்டும், அதற்குரிய முயற்சிகளை செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் என்று சொன்னால், யுவஃபிகில்லாஹு பைனஹுமா, அல்லாஹ் அந்த இருவர்கள் மத்தியில் அந்த இணக்கத்துக்குரிய தௌஃபீக்கை அல்லாஹ் செய்வான். அல்லாஹு தஆலா எதை விரும்புகிறான், சேர்ந்து வாழ வேண்டும் என்பதைத்தான் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் தௌஃபீக் செய்வதாக சொல்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவனாக, அந்த ரப்புல் ஆலமீன் நன்கு உணரக்கூடியவனாக இருக்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இஸ்லாம் ஒருபோதும் என்ன சொல்லவில்லை, எடுத்த எடுப்பிலே அல்லது எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தவில்லை. இஸ்லாம் இதை கடைசி இறுதி தீர்வாக இதை சொல்கிறது, இறுதி தீர்வு, அதற்கு பிறகு வாழ முடியாது, வாழ்ந்தால் நரகம், வாழ்ந்தால் என்ன, அந்த வாழ்க்கை ஒரு நரக வாழ்க்கையாகத்தான் இருக்கும், வாழ முடியாது. இருவரும் என்ன நிம்மதியை இழப்பார்கள். குடும்ப வாழ்க்கை என்றால் அதனுடைய நோக்கம் என்ன, அவர்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும். அந்த நிம்மதி சந்தோஷம் அந்த வாழ்க்கையிலே இல்லை என்றால் அந்த வாழ்வில் இல்லை, நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி எதுவும் இல்லை. அப்போ இப்படியான சூழலில் அந்த இருவருக்கும் எது சிறந்தது, ஒரு புத்திசாலி அறிவுடையவன் என்ன சொல்வான், ஒரு புத்திசாலி அறிவுடையவன் என்ன சொல்வான் என்றால், அவர்கள் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வதை விட அவர்கள் பிரிந்து என்ன செய்யலாம், இன்னொரு ஒரு வாழ்க்கையை அவர்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம், அவர்களுக்கு விருப்பமான ஒரு வாழ்வை அவர்கள் தெரிவு செய்து கொள்ளலாம், இதைத்தானே சொல்வான். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இதில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான சட்டம் என்னவென்று சொன்னால், அதாவது இன்று விமர்சனத்துக்குரிய தலைப்பாக மாறியிருக்கக்கூடியது வந்து, அது என்று தலைப்பில் கூட போடப்பட்டிருக்கிறது, இந்த முத்தலா. இதை பொறுத்தவரையில் மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன, இது தொடர்பாக மார்க்கம் என்ன சொல்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது தொடர்பாக மார்க்கம் சொல்கிற, அப்போ நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன பகுதியில், அதாவது பல படித்தரங்களை மார்க்கம் சொல்லி, அந்த படித்தரங்கள் எல்லாம் பயனளிக்காத போது, அதன் பிறகு அவர்களால் சேர்ந்து வாழவே முடியாது என்ற ஒரு நிலை வரும்போது தான் மார்க்கம் இதை அனுமதிக்கிறது, இதை மார்க்கம் ஆர்வப்படுத்தவில்லை. ஒரு ஹதீஸ் பதிவாகிறது, அபுகதுல் ஹலாலி இலல்லாஹி தஆலா அத்தலாக், அபுதாவுதில் பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, அப்துல்லாஹி இப்னு உமர் ரதியல்லாஹு ரிவாயத்து செய்கின்ற ஒரு செய்தி, அல்லாஹ் ஹலாலாக்கியவைகளில் அவனுக்கு மிகவும் கோபத்துக்குரியது தலாக் என்ற ஒரு செய்தி பதிவாகிறது. ஆனால் இந்த செய்தி ஒரு பலவீனமானது, என இதில் வரக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் உபைதுல்லா அல் வஸ்ஸாஃபி என்ற ஒரு அறிவிப்பாளர் வருகிறார், இவர் பலவீனமானவர். எனவே இந்த சிலர், இன்னும் சிலர் என்ன செய்வார்கள், தலாக்கின் மூலம் அல்லாஹுடைய அரிசி குலுங்குகிறது என்றெல்லாம் சொல்வார்கள். அப்படியெல்லாம் ஆதாரபூர்வமான செய்திகள் எதுவும் கிடையாது. இதில் ஆதாரபூர்வமானது நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த இபிலீஸுடைய செய்தி, இபிலீஸ் என்ன செய்கிறான், அனுப்பக்கூடிய அந்த செய்தி என்பது முஸ்லீமில் பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, ஆதாரபூர்வமானது. ஆனால் இஸ்லாம் இதை என்ன செய்யவில்லை, ஆர்வப்படுத்தவில்லை, இஸ்லாம் ஒரு அனுமதி வழங்கியிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த நறுமையான சகோதரர்களே, அதாவது ஒரே மஜ்லிஸில் தலாக் 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 என்று சொல்லி சொல்லக்கூடிய, நான் உன்னை விவாகரத்து செய்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய, இந்த மூன்று தடவை சொல்லக்கூடிய இந்த முத்தலாக் என்பதை பொறுத்தவரையில், நாம் அல் குர்ஆனை பார்க்கும்போது சூரத்துல் பக்கராவுடைய 229 வசனத்தை நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், அத்தலாக்கு மர்ரத்தான். இதில் மூன்று வரல, இந்த வார்த்தை பிரயோகத்தில் மர்ரத்தான்டா இரண்டு, இரண்டு முறை, இரண்டு விடுத்தம். அப்போ அத்தலாக்கு மர்ரத்தான், இத்தகைய தலாக் என்பது இரண்டு முறைகள் தான் கூறலாம் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இந்த தலாக் என்ன, இந்த இரண்டு முறை என்று ரப்புல் ஆலமீன் சொல்கின்ற இந்த தலாக் என்னவென்று சொன்னால், ஃபஇம்சாக்கும் பிமஅரூஃப் அவ் தஸ்ரீஹும் பிஇஹ்சான். இதில் என்ன சொல்லப்படுகிறது சொன்னால், அவர்கள் என்ன செய்யலாம், முறைப்படி அந்த தவணைக்கு உட்பட்ட அந்த காலப்பகுதிக்குள் முறைப்படி அவர்கள் கணவன் மனைவி சேர்ந்து வாழலாம். ஃபஇம்சாக்கும் பிமஅரூஃப் அவ் தஸ்ரீஹும் பிஇஹ்சான், அல்லது நேர்மையான முறையில் என்ன செய்ய விடலாம், பிரிந்து விடலாம், அவர்கள் பிரிந்து விடலாம் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான் என்று சொன்னால், அதாவது அவ்விருவரும் அல்லாஹுடைய வரம்புகளை நிலைநிறுத்த முடியாது என்ற அச்சம் அவர்களுக்கு உருவாகின்ற போது அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அதற்குரிய தீர்வை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த இடத்தில் நீங்கள் என்ன கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், இங்கு அல்லாஹு தஆலா இரண்டு வாய்ப்புகளை கொடுக்குறான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இரண்டு வாய்ப்புகள் இங்கு ரெண்டு ரெண்டு தான் சொல்லப்படுது. அந்த இரு வாய்ப்புகள் என்ன, இப்போ உதாரணமாக வாழ முடியாது என்ற சந்தர்ப்பத்தில் கணவன் என்ன செய்கிறான், விவாகரத்து செய்கிறான். விவாகரத்து செய்துவிட்டால் அதாவது மூன்று சுத்தம் தான் அந்த இத்தாவுடைய காலம், மூன்று சுத்தங்கள், மூன்று மாதவிடாய்கள், அதிலிருந்து சுத்தம் அடைகின்ற அந்த காலம் மூன்று மாதவிடாயுடைய காலம். இந்த காலத்துக்குள் கணவன் விரும்பினால், அதேபோன்று மனைவியும் விரும்பினால் இருவரும் சேர்ந்து வாழலாம், தாராளமாக இருவரும் சேர்ந்து வாழலாம், அதில் எந்த தடையும் இல்லை. இந்த மூன்று சுத்தங்கள் என்ற இந்த காலம் முடிவடைந்து விட்டால், இது முடிவடைந்து விட்டால் அவர்கள் அந்த நிக்காஹ் என்பது என்ன செய்துவிடும், செல்லுபடியற்றதாக, அவர்கள் இருவரும் கணவன் மனைவி என்ற அந்த உறவிலிருந்து அவர்கள் பிரிந்து விடுவார்கள். அதன் பிறகு அவர்கள் இருவரும் சேர்வதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும், மறுபடியும் நிக்காஹ் மஹர் கொடுத்து, எப்படி ஆரம்பத்தில் அவங்க நிக்காஹ் ஒப்பந்தம் செய்து அந்த திருமண பந்தத்தில் இணைந்தார்களோ அதுபோன்று அந்த நிக்காஹை செய்து சாட்சிகளுக்கு முன்னால் மகரை கொடுத்து மறுபடியும் அவர்கள் கணவன் மனைவியாக சேரலாம். இப்போ எத்தனை சந்தர்ப்பம் முடிந்திருக்கிறது, எத்தனை, ஒரு சந்தர்ப்பம் முடிந்துவிட்டது. அதன் பிறகும் அவர்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுகிறது, வாழ முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டால் இரண்டாவது ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு இருக்குது, மறுபடியும் என்ன செய்யலாம், பிரியலாம். பிரிந்த பிறகு அந்த மூன்று சுத்தங்கள் என்ற அந்த பெண்ணுடைய இத்தா காலத்துக்குள் அவர்கள் விரும்பினால் தாராளமாக சேர்ந்து வாழலாம், தாராளமாக சேர்ந்து வாழலாம். இப்போ அந்த மூன்று சுத்தங்களும் முடிந்துவிட்டது, அந்த இத்தாவுடைய காலமும் முடிந்துவிட்டது. முடிந்த பிறகு அவர்கள் இருவரும் பிரிந்து விடுவார்கள். மறுபடியும் அவங்க இருவரும் சேர்ந்து வாழ விரும்பினால் என்ன செய்ய வேண்டும், மறுபடியும் திருமண ஒப்பந்தம், மகர், சாட்சிகள் வைக்கப்பட்டு அது நடைபெற வேண்டும். இப்போ இரண்டாவது சந்தர்ப்பம் முடிந்துவிட்டது. இப்போது எஞ்சி இருப்பது ஒன்றே ஒன்று தான், மூன்றாவது சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பம் பயன்படுத்தப்படுமாக இருந்தால் அதற்கு பிறகு வாய்ப்பில்லை. இந்த மூன்றாவது சந்தர்ப்பத்தையும் அவன் பயன்படுத்தி விட்டால் அந்த, அதாவது அவர்கள் சேருகின்ற அந்த வாய்ப்பு என்ன செய்துவிடு, அது முடிவடைந்து விடுகிறது. மூன்றாவதுக்கு பிறகு இஸ்லாம் இன்னொரு சட்டத்தை சொல்கிறது, அந்த சட்டத்தை நான் உங்களுக்கு பின்னால் சொல்கிறேன். என் அருமையான சகோதரர்களே, இந்த குர்ஆனுடைய வசனம் மிக தெளிவாக இதை சொல்கிறது. அடுத்து நீங்கள் எடுத்து பாருங்கள், இதனுடைய நோக்கத்தை நீங்கள் இன்னும் நன்றாக புரிந்து கொள்ளலாம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கின்ற போது இந்த வசனம் 65வது அத்தியாயத்திலே 6வது 7வது வசனங்களாக இது இடம்பெறுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், அஸ்கினூஹுன்ன மின் ஹைசு சகன்தும், நீங்கள் எங்கு குடியிருக்கின்றீர்களோ அங்குதான் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்கள் அந்த இத்தாவை நிறைவேற்ற வேண்டும். அதாவது கணவன் எந்த வீட்டில் வாழுகிறாரோ கணவன் வாழுகின்ற அந்த வீட்டில்தான் மனைவியுடைய இத்தா அமைய வேண்டும். அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு சொல்கிறான் என்று சொன்னால், அதாவது நீங்கள் அவர்களுக்கு எந்த ஒரு நெருக்கடியையும் கொடுக்கக்கூடாது, என்ன செய்யக்கூடாது. இப்படி நீங்கள் உங்களோட வீட்டில் அவங்க இத்தா இருக்கிறாங்க, அவர்களுக்கு எந்த ஒரு நெருக்கடியும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. அவர்களுக்கு எந்த ஒரு நெருக்கடியையும் கொடுக்கக்கூடாது. அதே போன்று அவ அந்த பெண் ஒரு கற்பிணி பெண்ணாக இருந்தால் குழந்தையை பெற்றெடுக்கும் வரை செலவுகளை எல்லாம் பொறுப்பேற்க வேண்டியது கணவன். அதே போன்று அந்த பெண் பாலூட்டக்கூடிய பெண்ணாக இருந்தால் அந்த செலவுகளை கணவன் தான் பொறுப்பேற்க வேண்டும். அதே போன்று அல்லாஹு தஆலா சொல்கிறான், நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் வேறொரு பெண்ணை, ஒரு செவிலித்தாயை ஏற்படுத்த விரும்பினால் அதுவும் குற்றமல்ல. பால், உங்களுடைய பிள்ளைக்கு பால் ஊட்டுவதற்கு ஒரு செவிலித்தாயை நீங்கள் என்ன செய்றீங்க, நியமிக்க விரும்பினால் அதுவும் என்னது, அதற்கும் அனுமதி இருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே, அதாவது இன்னும் இந்த இடத்திலும் இன்னொரு வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கின்ற போது என்ன செய்யப்படக்கூடாது, அவர்களை நீங்கள் வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடாது. அவர்கள் மானக்கேடான ஒரு விஷயத்தை செய்தாலே தவிர அவர்களும் அந்த வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது. எப்போ, எந்த காலத்தில், இதுதான் காலத்தில். இப்போ நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் ஏன் அந்த வீட்டிலே அவள் இதாவை இருக்க வேண்டும் என்று ஏன் சொல்கிறான், ரப்புல் ஆலமீன் ஏன் இப்படி சொல்கிறான் என்று சொன்னால், கணவன் அந்த வீட்டிலே தனது மனைவி இதா இருக்கும்போது மனைவியை பார்க்கக்கூடிய வாய்ப்பு, மனைவிக்கு கணவனை பார்க்கக்கூடிய வாய்ப்பு, மனைவிக்கு தன்னை தாராளமாக அலங்கரித்துக் கொள்ளலாம். அதாவது கணவன் மரணித்த இத்தாவில் தான் மனைவி தன்னை அலங்கரித்துக் கொள்ளக்கூடாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அதாவது கணவன் மரணித்த இத்தா இருக்குதே அந்த இத்தாவில் தான் மனைவி என்ன செய்யக்கூடாது, அதாவது நகைகளை அணிந்து கொள்வது, தன்னை அலங்கரித்துக் கொள்வது அது கூடாது. இந்த இத்தாவை பொறுத்தவரையில் இதில் மனைவி தன்னை நன்றாக அலங்கரித்துக் கொள்ளலாம். எதற்கு, கணவன் மறுபடியும் என்னை விரும்ப வேண்டும், என்னோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக மனைவி என்ன செய்யலாம், தன்னை தாராளமாக அலங்கரித்துக் கொள்ளலாம். நருமையான சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் எதை விரும்புகிறான், அப்போ அந்த வீட்டில் இத்தாவை நிறைவேற்றுமாறு ரப்புல் ஆலமீன் ஏன் சொல்கிறான் என்றால், அந்த இரண்டு உள்ளங்களும் இணைய வேண்டும். அந்த உள்ளங்கள் என்ன செய்ய வேண்டும், இணைந்து விட வேண்டும். இன்று கவலை என்னென்று பார்த்தீங்கன்னா, எங்கட சமூகத்தில் சுபஹானல்லாஹ், நமது சமுதாயமும் காரணம், இஸ்லாம் சொன்ன இந்த சட்டத்தை என்ன செய்கிறாங்க, அந்த ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு குர்ஆனும் சுன்னாவும் அதற்கு காட்டிய வழிகாட்டல்களை எல்லாம் புறக்கணித்து விட்டார்கள். இந்த தலாக் என்ற பகுதியை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னாலே, அது ஆரம்பித்து விட்டாலே அங்கே பிளவு உண்டாகிவிடும். அவர்கள் இருவரும் அந்த காளிக்கோட்டுக்கு வருவார்கள். காளிக்கோட்டுன்னா தமிழ்நாட்டை சொல்லுவாங்க, அதாவது அந்த பஞ்சாயத்து, அந்த அதுக்கு என்ன செய்வார்கள், வரும்போதே அவங்க அவங்களோட வீட்டிலேருந்து வருவாங்க, இவர்கள் இவங்களோட இவர்களுடைய வீட்டிலேருந்து வருவார்கள். சேர்வதற்குரிய எந்த முகாந்திரமும் இல்லை என்கின்ற மாதிரியான எல்லா வேலைகளும் நடந்துவிடும். அந்த சேர்வதற்குரிய எல்லா அந்த வழிகள் எல்லாம் அடைக்கப்படும். இஸ்லாம் என்ன சொல்லுது, இது ரப்புடைய கட்டளை. நீங்கள் எப்படி தலாக் என்ற சட்டத்தை இஸ்லாத்திலிருந்து எடுத்தீர்களோ அதுபோன்றுதான் அந்த மனைவி உமது வீட்டில் தான் இத்தாவை கழிக்க வேண்டும், இருக்க வேண்டும். இது ரப்புடைய கட்டளை. வீட்டை விட்டு அவர்களை நீங்கள் வெளியேற்றக்கூடாது, அந்த பெண்ணும் வெளியேறக்கூடாது என்று குர்ஆன் சொல்லுது. எனவே நருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எதை விரும்புகிறான், அந்த உள்ளங்கள் இணைய வேண்டும், சேர்ந்து வாழ வேண்டும். அதே போல் நீங்கள் அந்த பஞ்சாயத்தில் காளிக்கோட்டில் உள்ளவர்கள் அவர்களை நீங்கள் எடுத்து பார்த்தா கூட சிலர் என்ன செய்வார்கள், பிரிவதற்குரிய வேலைகளைத்தான் அதிகம் பார்க்கக்கூடிய நிலைகளையும் பார்க்கிறோம், துப்பாக்கி நிலைகள். எனவே நருமையான சகோதரர்களே, இதில் மற்றும் ஒரு ஹதீஸை நீங்கள் பாருங்கள். இந்த ஹதீஸை நீங்கள் முஸ்லீமிலே பார்க்கலாம். அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி 1472 செய்தி, கானத் தலாக் வலா அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபி பக்ர் வ சனதைன் மின் கிலாஃபத்தி உமர். ரசூலுல்லாஹி அலைஹி காலத்திலும் அபூபக்கருடைய ஆட்சி காலத்திலும் உமர் ரழியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் இரண்டு வருடங்கள், அதாவது மூன்று தலாக் என்பது ஒன்று தான். மூன்று முறை சொன்னாலும் கூட அது ஒரு தலாக்காகத்தான் இருந்தது. மூன்று முறை சொல்லப்பட்டதும் ஒன்றாகத்தான் இருந்தது. உமர் ரழியல்லாஹு அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த இரண்டு வருடங்களுக்கு பிறகு அவர்கள் என்ன பார்க்குறாங்கன்னு சொன்னால், நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு இடத்துல நிதானமாக செயல்பட்டு அந்த மீள ஒரு வாழ்வு கிடைக்கக்கூடிய இந்த விஷயத்தில் மக்கள் என்ன செய்கிறாங்க, அவசரம் காட்டுகிறார்கள் என்று சொல்லி அவங்க என்ன செய்தாங்க, அந்த முத்தலாக்கை மறுபடியும் மீட்டுக்கொள்ள இயலாத மாதிரி ஒரு சட்டத்தை அவங்க கொண்டு வந்தாங்க. என்ன செஞ்சாங்க, மூன்று முறை சொன்னால் மூன்றாக எடுத்துக்கொண்டாங்கன்ற சட்டத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்பதை பார்க்குறோம். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில், அபூபக்கருடைய ஆட்சி காலத்தில், உமர் ரழியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலும் இரண்டு வருடங்கள், மூன்று என்பது என்னது, ஒன்றாகத்தான் கணிக்கப்பட்டது. மூன்றில் எத்தனை முறை சொன்னாலும் ஒன்று தான். ஒரு மஜ்லிஸில் 100 முறை சொன்னாலும் அது ஒன்றாகத்தான் கணிக்கப்பட்டது. எனவே இதுக்கு இன்னொரு ஹதீஸை நீங்கள் பாருங்கள், முஸ்னத் அபி அலால பதிவாக இருக்கிற 2500 ஹதீஸ், அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறார்கள். அதாவது ஒரு தோழர் அல்லாஹ்வுடைய ரசூலிடம் வருகிறார். அவர் வந்து தனது மனைவி ருக்கானா பின் அப்து யசீத் என்ற தனது மனைவியை தலாக் சொல்லிவிட்டார். அவர் 3 முறை சொல்லிவிட்டார். இவர் அல்லாஹ்வுடைய ரசூலிடம் கவலையோடு வருகிறார், மிகவும் கவலைப்பட்டவராக வருகிறார். வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்ன கவலையோடு இருக்கிறீர்கள், சம்பவத்தை நிகழ்வை சொல்கிறார். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், எத்தனை முறை தலாக் சொன்னீர்கள்? அவர் சொன்னார், சலாசன் ஃபி மஜ்லிஸின் வாஹிதுன்னு சொன்னார். அதாவது 3 தடவைகள், 3 முறையும் ஒரே மஜ்லிஸில் ஒரே சந்தர்ப்பத்தில் சொன்னேன். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃப இன்னஹா வாஹிதா, அது ஒன்று என்று சொன்னார்கள் என்ற செய்தியும் ஆதாரபூர்வமானது. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவில் நமக்கு நேரடியாக ஆதாரம் கிடைக்கக்கூடிய ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், எத்தனை முறை சொன்னாலும் ஒரு தடவை சொல்லும் போது அது ஒன்றாகத்தான் கணிக்கப்படும். இந்த கருத்தை அறிஞர்களை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள், அதே போன்று அவருடைய மாணவர் இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லா அவர்கள், அதே போன்று இமாம் சாதி ரஹிமஹுல்லா அவர்கள், அதே போன்று ஷேக் சாலிஹ் அல் உசைமின் ரஹிமஹுல்லா அவர்கள், அதே போன்று சஹாபாக்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், ஜுபைர் இப்னு அவ்வாம் போன்ற நபித்தோழர்கள், இப்படி பலர் என்ன செய்கிறாங்க, இந்த கருத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள், மாற்று கருத்துடையவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ஹதீஸ் நமக்கு மிக தெளிவாக சொல்கிறது, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்தில் எது சட்டமாக இருந்தது என்பதை சொல்கிறார்கள். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ நாம் எது நமக்கு மிக எளிதான சட்டமாக தெரிகிறதோ, அவங்க வாழ்வதற்குரிய வாய்ப்புகளை கொடுக்குமோ, அவர்கள் வாழ்வதற்குரிய வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை கொடுக்குமோ, அதை தெரிவு செய்வதென்பது மார்க்கத்தில் என்னது, அதற்குரிய முன்மாதிரிகள் ஆதாரங்கள் நிறையவே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம், இதன் மூலமாக விளங்குகிறோம் என்ற அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ அந்த அடிப்படையில் இப்போது நான் உங்களுக்கு சொன்ன இந்த விடயங்களோடு சேர்த்து மார்க்கம் இன்னும் சில தலாக்குடைய முறைகளை கண்டிக்கிறது. அது என்னவென்று சொன்னால், மனைவி மாதவிடாயோடு இருக்கும்போது தலாக் சொல்லக்கூடாது என்று மார்க்கம் தடுக்கிறது. மாதவிடாயுடைய அந்த காலத்தில், மாதவிடாயோடு இருக்கக்கூடிய அந்த நாட்களில் தலாக் சொல்லக்கூடாது. அதே போன்று அந்த மாதவிடாயிலிருந்து சுத்தமடைந்து இல்லற வாழ்வில் அவர்கள் சேர்ந்த பிறகு தலாக் சொல்வதை மார்க்கம் தடுக்கிறது. ஏன்? அல்லாஹு தஆலா இதை பற்றி சொல்கின்ற போது அல் குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹன் நபி, தனது தூதரை பார்த்து சொல்கிறான், நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களை பெண்களை தலாக் சொல்வீர்களாக இருந்தால் இத்தாவை கணக்கிட முடியுமான அந்த ஏற்ற வகையில் நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த தலாக்கை சொல்லுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு சொல்கிறான், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், வத்தகுல்லாஹ ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை பயந்து கொள்ளுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். என் அருமையான சகோதரர்களை, அந்த வசனத்திலே சொல்கிறான், அந்த காலத்தில் அவர்களை உங்களுடைய வீடுகளிலிருந்து நீங்கள் வெளியேற்றக்கூடாது, அவர்களும் வெளியேறக்கூடாது, தெளிவான ஒரு மானக்கேடான விஷயத்தை அவர்கள் செய்தாலே தவிர என்று சொல்லிவிட்டு சொல்கிறான். வத்தில்க ஹுதூதுல்லா, இவைகள் அல்லாஹுடைய வரம்புகள், சுபஹானல்லாஹ், இவைகள் அல்லாஹ் போட்ட வரம்புகள். வமன் யதஅத்த ஹுதூதுல்லா, இவர்கள் அல்லாஹ் போட்ட வரம்புகளை மீறுவார்களோ, ஃபக்கத் ظலம நஃப்ஸஹ், அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டவர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், லா ததிரி, முக்கியமான விஷயம் பாருங்க, லா ததிரி, நீங்கள் அறிய மாட்டீர்கள், நீங்கள் அறிய மாட்டீர்கள், லஅல்லல்லாஹ யுஹ்திசு பஅத தாலிக அம்ரா, அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், கூடி வாழ்வதற்கு, அவங்க கூடி வாழ்வதற்கு அல்லாஹ் என்ன செய்வான், ஏதாவது ஒரு வழியை உண்டாக்கலாம், அது உங்களுக்கு தெரியாது. அந்த வீட்டில் அந்த பெண் இதாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்வதன் மூலம் எதை விரும்புகிறான், அவங்க சேர்ந்து வாழ்வதற்குரிய வாய்ப்பு அதில் இருக்கிறது, அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். என் அருமையான சகோதரர்களே, இப்படியாக இஸ்லாம் ஒரு பெண்ணை, அந்த பெண்ணுடைய உரிமையை காப்பதற்காகத்தான் இந்த சட்டத்தை வழங்கியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இதில் நாம் இன்னொரு சட்டத்தை புரிய வேண்டும். என்னவென்று சொன்னால், மூன்றாவது தலாக் நிகழ்ந்துவிட்டால், மூன்றாவது தலாக்கும் நிகழ்ந்துவிட்டால், அப்போது அவள் கணவனுடைய வீட்டில் இதாக இருக்க மாட்டாள். கணவனுடைய வீட்டில் இதா என்பது எப்போ? முதலாவது இரண்டாவது தலாக்கில் மட்டும்தான். மூன்றாவது என்பது அதற்கு பிறகு அவர்கள் இருவரும் பிரிந்து விடுவார்கள், சேர்வதற்குரிய வாய்ப்பில்லை. அவர் என்ன செய்வான், அந்த பெண் தனது வீட்டுக்கோ அல்லது தனது இதுக்கு ஆதாரமாக நீங்கள் முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு செய்தி, அதாவது ஃபாத்திமா பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா இத்தாவை பற்றி வருகின்ற போது அல்லாஹுடைய தூதர் அவங்களுக்கு சொன்னது, மூன்றாவது தலாக்குக்கு பிறகு என்ன செஞ்சாங்க, நீங்கள் கணவன் உங்களுக்கு செலவுக்கு தர மாட்டார், அதே போன்று கணவனுடைய பொறுப்பிலும் நீங்கள் இல்லை, உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய இரத்த உறவினருடைய வீடுகளுக்கு சென்று விடுங்கள், அதில் குறிப்பாக அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் வீட்டுக்கு செல்லுங்கள், அவனோட தந்தை வழி உறவினராக அவர் இருந்த காரணத்தால் அங்கு போய் இத்தாவை நிறைவேற்றுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று நறுமையான சகோதரர்களே, இந்த தலாக்குடைய காலத்தில் அடுத்து நாம் புரிய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அதாவது அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இதை பற்றி குறிப்பிடுகின்ற போது எப்படி அந்த ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் என்று சொன்னால், அதாவது நீங்கள் ஒரு தங்க குவியலையே மகராக கொடுத்திருந்தாலும் நீங்கள் மனக்கொடையாக கொடுத்திருந்தாலும் அதை நீங்கள் திரும்ப பெறக்கூடாது. நீங்கள் சூரத்து நிசாவுடைய 4:20 எடுத்து பாருங்கள். அதாவது அந்த மனைவியை விட்டுவிட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, வேறொரு பெண்ணை திருமணம் செய்ய போகிறீர்கள் அப்படி என்று சொன்னால், இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் எதை மகராக கொடுத்தீர்களோ அது ஒரு தங்க குவியலாகவே இருக்கட்டும், அதை நீங்கள் என்ன செய்ய முடியாது, நீங்கள் அதை மீளப் பெறக்கூடாது என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று மற்றொரு சட்டத்தை மார்க்கம் சொல்கிறது என்னவென்று சொன்னால், திருமண ஒப்பந்தம் என்ன செய்கிறது, நடந்து விட்டது, திருமண ஒப்பந்தம் முடிந்து விட்டது, ஆனால் கணவன் மனைவியாக அவங்க இல்லறத்தில் இணையவில்லை, இல்லற பந்தத்தில் அவர்கள் இணையவில்லை, அதற்கு முன்னர் நடக்குது விவாகரத்து நடந்து விட்டால் அந்த பெண்ணை பொறுத்தவரையில் அந்த பெண்ணுக்கு இத்தா கிடையாது, அந்த பெண்ணுக்கு இத்தா இல்லை என்று அல் குர்ஆன் சொல்கிறது. அந்த பெண் என்ன செய்யலாம், விரும்பிய ஒருவரை மனம் முடித்து கொள்ளலாம். இதில் இன்னொரு சட்டத்தை மார்க்கம் சொல்லுது என்ன தெரியுமா, இப்படியாக அதாவது திருமண ஒப்பந்தம் நடக்கிறது, திருமண ஒப்பந்தம் நடந்து கணவன் மனைவியாக அவங்க இல்லற வாழ்வில் ஈடுபடவில்லை, அதற்கு முன்னர் தலாக் நிகழுமாக இருந்தால் மார்க்கம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், அந்த கொடுத்த மகரில் அரை பகுதி அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட வேண்டும். உதாரணமாக 10 லட்சம் இவர் மகர் கொடுத்தார் என்று சொன்னால் 5 லட்சம் அந்த பெண்ணுக்குரியது, 5 லட்சத்தை இவர் பெறலாம். அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் என்றால், அதில் கூட என்ன சொல்கிறான் என்றால், அதையும் விட்டு விடுவதுதான் இவருக்கு சிறந்தது, அதையும் விட்டு விடுவதுதான் சிறந்தது என்று தான் மார்க்கம் சொல்கிறது. இந்த உரிமைகளை எல்லாம் இஸ்லாம் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னரே பெற்றுக் கொடுத்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்ற நறுமையான சகோதரர் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலில் முத்தல்லகாத்தி மத்தாஉம் பில் மஅரூஃப் ஹக்கன் அலல் முத்தகீன், அந்த விவாகரத்து செய்யப்பட்ட அந்த பெண்களுக்கு நல்ல முறையில் வாழ்க்கை வசதிகளை வழங்க வேண்டும், இது பயபக்தி உடையவர்கள் முத்தகீன்கள் மீது உள்ள கடமை என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியெல்லாம் நடந்து கொள்ளுமாறு மார்க்கம் பணித்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, அந்த பெண் பாலூட்டக்கூடிய தாயாக இருந்தால், குழந்தைக்கு பாலூட்டக்கூடிய நிலையில் இருக்கிறாள் என்று சொன்னால், 2 வருடங்கள் பாலூட்ட வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறதேன், அந்த பிள்ளையுடைய உரிமையும் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த பிள்ளைக்கு அந்த பால் ஊட்டப்பட வேண்டும், அது பிள்ளையுடைய உரிமையாக இருக்கிறது, அது பிள்ளைக்கு மிகவும் தேவையான உணவாக அது இருக்கிறது. நறுமையான சகோதரர்களே, அந்த காலத்தில் அந்த பெண்ணுக்குரிய உணவு ஆடைகளுக்குரிய பொறுப்பெல்லாம் கணவனுக்குரியது என்று அல் குர்ஆன் சொல்கிறது. அதில் அந்த கணவனையும் இஸ்லாம் என்ன செய்யல, சக்திக்கு மீறி நிர்பந்திக்கவில்லை, அவனால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோதான் கொடுக்க சொல்கிறது, அவனால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்க வேண்டும், அவனோட சக்திக்கு மீறி எல்லாம் இஸ்லாம் கொடுக்க சொல்லி சொல்லவில்லை. அதே நேரத்தில் அவர்கள் இருவரும் விரும்பினால் ஒரு செவிலித்தாயின் மூலம் பிள்ளைக்கு பால் ஊட்ட அதையும் அவர்கள் கலந்து முடிவு செய்து கொள்ளலாம் என்று குர்ஆன் சூரத்துல் பக்கராவுடைய 233 வசனத்திலே சொல்கிறது. என் அருமை சகோதரர்களே, நான் இதுவரை உங்களுக்கு சொன்ன பகுதி என்னவென்றால், அதாவது கணவனுடைய பகுதி. அதே போன்று மார்க்கம் இஸ்லாம் ஒரு மனைவி கணவனோடு வாழ பிடிக்கவில்லை என்று சொன்னால், நீ வாழ வேண்டுமென்று இஸ்லாம் சொல்லவில்லை, இஸ்லாம் பெண்ணுக்கும் அந்த உரிமையை கொடுத்திருக்கிறது, பெண்ணுக்கும் அந்த உரிமையை கொடுத்திருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலும் இதை மிக தெளிவாக சொல்கிறான், அதாவது கணவன் மனைவியாக அந்த இருவரும் சேர்ந்து வாழும் போது அல்லாஹுவின் வரம்புகளை நிலைநாட்ட மாட்டார்கள், முடியாது என்று நீங்கள் பயந்தால், நீங்கள் அஞ்சினால், மனைவியாக இருக்கக்கூடிய அவள் ஏதேனும் ஈடாக கொடுத்து என்ன செய்து விடலாம், கணவனை விட்டு பிரிந்து விடுவது குற்றமில்லை என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். சொல்லிவிட்டு, இது அல்லாஹ் போட்ட வரம்புகள், இந்த வரம்புகளை நீங்கள் மீறாதீர்கள், மீறக்கூடியவர்கள் அநியாயக்காரர்கள். இந்த வசனம் சூரத்துல் பக்கராவுடைய 229வது வசனம். என் அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு எச்சரிக்கையும் செய்தார்கள். அபூ தாவூதில் பதிவாக இருக்கிறது. ஐயுமா இம்ராத்தின் ஸஅலத் ஜௌஜஹ தலாக்கன் ஃபீ கைரி மா பஅஸின் ஃபஹராமுன் அலைஹா ராயிஹத்துல் ஜன்னா. அதாவது, எந்த ஒரு நியாயமான காரணம் இல்லாமல், எந்த ஒரு காரணம் இல்லாமல் ஒரு பெண் தனது கணவரிடம் தலாக்கை கேட்பாள் என்று சொன்னால், அதாவது சுவர்க்கத்தினுடைய நறுமணத்தை கூட நுகர முடியாது, ஹராமாக்கப்படும். இந்த எச்சரிக்கையும் இருக்கிறது. ஏன், இந்த வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு அல்ல. இது என்ன, ஒரு விளையாட்டு அல்ல. இது வந்து ஒரு இருவரும் பொறுப்போடு இந்த வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும். அப்போ எனவே ஒரு பெண் எந்த ஒரு நியாயமான காரணம் இல்லாமல் தனது கணவரிடம் தலாக்கை கேட்பாள் என்றால் சுவர்க்கத்துடைய நறுமணத்தை கூட நுகர முடியாது என்று ரசூல் அங்கே எச்சரித்தார்கள். இதையும் பயந்து கொள்ள வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் பாருங்கள், அதாவது பரீரா என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமை பெண், பரீரா என்று சொல்லக்கூடிய ரலியல்லாஹு அன்ஹா ஒரு அடிமை பெண், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த பெண்ணை என்ன செய்கிறாங்க, அதை அந்த பெண்ணுக்குரிய விலையை கொடுத்து உரிமையிட்டு விடுகிறார்கள். அந்த பெண்ணுடைய கணவர் வந்து முகீஸ், அவருடைய பேர் என்ன, முகீஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ இவங்களை உரிமையிட்ட உடன் பரீரா என்ன செய்கிறாங்கன்னா, ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது கணவனை விட்டு பிரிந்து விடுகிறார்கள், தனது கணவனை விட்டு பிரிந்து விடுகிறார்கள். அப்போ என் அருமையான சகோதரர்களே, அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் கணவன் என்ன செய்கிறாருன்னா கண்ணீர் ஒடிக்கிறார். முகீஸ் என்ன செய்கிறாரு, கண்ணீர் ஒடிக்கிறார். தனது மனைவி மீதுள்ள முஹப்பத், நேசத்தின் காரணத்தால் அவரால் மனையை விட்டு பிரிந்து வாழ முடியாது. ஆனால் மனைவி என்ன செஞ்சிட்டாங்க, கணவனை விட்டு பிரிந்து விட்டார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சுபஹானல்லாஹ், புகாரில் வர செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அமர்ந்திருக்கிறார்கள். அந்த இடத்துல அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க இவர்கள்ட்ட, அதாவது இந்த இருவரை நீங்கள் பார்க்கலையா, முகீஸ் தனது மனைவி பரீராவின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு நேசம், அதே நேரத்தில் பரீரா முகீஸின் மீது எவ்வளோ வெறுப்போடு நடந்து கொள்கிறார்கள். அவர் கண்ணீர் வடித்து பின்னால் செல்கிறார். இது உங்களுக்கு வியப்பளிக்கவில்லையான்னு ரசூல்லாங்க கேட்குறாங்க. அருமையான சகோதரர்களை, ரசூல்லாங்க இந்த காட்சியை பார்த்துட்டு அல்லாஹுடைய ரசூல் சலாம் அவர்கள் பரீராவிடம் போய் சொல்கிறாங்க, ரலியல்லாஹுன்னாவிடம் போய் சொல்கிறாங்க, கணவனோடு சேர்ந்து வாழலாமே, உங்களுக்கு கணவனோடு சேர்ந்து வாழலாமே, கணவனை சேர்த்து கொள்ளலாமே என்று சொல்லும்போது அவங்க என்ன கேட்குறாங்க தெரியுமா, யார சொல்ல இதை நீங்கள் கட்டளையாக பிறப்பிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, நீங்கள் கட்டளையாக இதை பிறப்பிக்கிறீர்களா. அவங்க சொல்கிறாங்க, கட்டளையாகலாம் பிறப்பிக்கலை, ஒரு சிபாரிசு. சுபஹானல்லாஹ், ரசூலுங்க எப்படி சொல்கிறாங்க, இன்னமா அன அஸ்வ, நான் ஒரு பரிந்துரை தான் செய்கிறேன். அப்போ சொல்கிறாங்க, காலத் லா ஹாஜத் அலீஃபி, எனக்கு அவர்கள் எந்த தேவையும் இல்லை. சுபஹானல்லாஹ், கொஞ்சம் நினச்சி பாருங்கள், 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னர் அடிமையாக இருந்த ஒரு பெண் விடுதலை செய்யப்பட்டு ரசூலுங்க என்ன செய்யலை, கட்டளை பிறப்பிக்கவில்லை. நீங்கள் சேர்ந்து வாழுங்கன்னு கட்டளை பிறப்பிச்சிருந்தால் நிறைவேற்றிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சிபாரிசு செய்கிறாங்க, யார், ஆட்சி தலைவர் அல்லாஹுடைய ரசூல். சுபஹானல்லாஹ், ஒரு பெண்ணிடம் போய் நீங்கள் கணவனோடு சேர்ந்து வாழுங்கன்னு பரிந்துரை செய்கின்ற அளவுக்கு இஸ்லாம் பெண்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுத்துருக்குதுன்னு சொன்ன நினச்சி பாருங்கள். சுபஹானல்லாஹ், அருமையான சகோதரர்களே, இப்போ எப்படிப்பட்ட மார்க்கம் இஸ்லாம், எவ்வளோ பெண்களுடைய உணர்வை மதித்திருக்கிறது என்று பாருங்கள். அருமையான சகோதரர்களே, இந்த செய்தியெல்லாம் ஆச்சரியமானது. மற்றொரு செய்தியை பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளிலே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. அந்த செய்தியை நீ எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணை மணமுடித்தாங்க, ஒரு பெண்ணை மணமுடித்தார்கள். இது புகாரியில் பதிவாக இருக்கக்கூடிய செய்தி. மணமுடித்து விட்டு அந்த பெண்ணுடைய அந்த பெண்ணோடு அந்த இல்லற வாழ்க்கைக்கு ரசூல் நாங்கள் செல்கிறார்கள். சென்ற சந்தர்ப்பத்தில் அந்த பெண்மணி பயன்படுத்திய வார்த்தை என்ன தெரியுமா, அந்த பெண்மணி பயன்படுத்திய வார்த்தை சுபஹானல்லாஹ், அதாவது ஒரு இளவரசி, ஒரு இளவரசி ஒட்டகம் மேய்க்கும் ஒரு இடையனுக்கு தன்னை அர்ப்பணிப்பாளா என்ற வார்த்தையை சொன்னார் அந்த பெண் சொன்னாள். இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்போ அந்த பெண்ணுக்கு தன்னோடு வாழ பிடிக்கவில்லை என்று நினைத்து ரசூலுல்லாங்க அந்த பெண்ணுக்கு சில அன்பளிப்புகளை கொடுத்து ஒதுங்கினார்கள். நன்றாக ஹதீஸ கவனிங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணை திருமணம் முடித்து அந்த பெண்ணோடு இல்லற வாழ்வுக்காக செல்கின்ற போது அந்த பெண் சொன்ன வார்த்தை சாதாரணமானதல்ல. என்ன சொன்னால், அதாவது ஒரு இளவரசி என்று தன்னை உயர்த்தி ஒட்டகம் மேய்க்கக்கூடிய ஒரு இடையனுக்கு தன்னை அர்ப்பணிப்பாளாண்டு யாரை சொன்னா? அல்லாஹுடைய ரசூல், அல்லாஹுடைய தூதரை. அவங்க யார்? ஆட்சி தலைவர், அல்லாஹுடைய ரசூல். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் அந்த பெண்ணை தண்டித்திருக்கலாம். அல்லாஹுடைய ரசூலை இவ்வளோ தரை குறைவாக அந்த பெண் பேசியிருக்கிறாள். அந்த பெண் தான் ரசூலுல்லாஹை விட்டு ஒதுங்குகிறாள். அந்த சந்தர்ப்பத்தில் கூட ரசூலுல்லாஹ் சில அன்பளிப்புகளை கொடுத்து ஒதுங்கினார்கள். செய்தி எப்படி வருதுன்னு பாருங்க. சில அன்பளிப்புகளை கொடுத்து அல்லாஹுடைய ரசூல் ஒதுங்கினார்கள். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வளோ பெண்களுடைய உரிமைகளை அவர்களுடைய உணர்வுகளை மதித்த மார்க்கம் இஸ்லாம், மதித்த மார்க்கமாக இஸ்லாம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்து இதில் நான் உங்களுக்கு, அதாவது இந்த இந்த ஹுலா ஹுலா குலான்னு சொல்லுவாங்களே, ஹுல் அரபில் எடுத்தீங்கன்னா ஹா லாம் ஐன், கலட்டி விடுதல். என்னது ஹுலண்டா? கலட்டி விடுதல். இது பெண்ணுடைய தரப்பிலிருந்து நடக்கக்கூடியது. இதற்கு அடுத்து நீங்கள் இதில் நேரடியாக உள்ள ஹதீஸை ஆதாரமாக நாங்கள் இதில் பார்ப்போமாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்துக்கு ஒரு பெண்மணி வருகின்றார்கள். அந்த பெண்மணி சாபித் இப்னு கைஸ் ரழியல்லாஹுடைய மனைவி. சாபித் இப்னு கைஸ் ரழியல்லாஹுடைய மனைவி வருகிறார்கள். அவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய ரசூலிடம் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அதாவது எனது கணவனுடைய மார்க்கம் தீன், எனது கணவனுடைய நற்குணங்கள், அதை பற்றி நான் எந்த குறையும் சொல்லவில்லை. மார்க்கத்தில் அவ்வளோ ஈடுபாடாக இருக்கிறார், நல்ல பண்புடையவராக நடந்து கொள்கிறார், நல்ல பண்போடு இருக்கிறார். ஆனால் நான் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு கணவனுக்கு மாறு செய்கின்ற குஃப்ரை வெறுக்கிறேன். நான் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு கணவனுக்கு மாறு செய்கின்ற குஃப்ரை வெறுக்கிறேன். இதுதான் சொன்ன வார்த்தை. அவங்க அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு திரும்ப கேட்குறாங்க, அவர்கள் உங்களுக்கு மனக்குடையாக தந்தார்களே அந்த தோட்டம், அதை திருப்பி கொடுத்து விடுகிறீர்களா என்று கேட்டார்கள். ஆம் யார் ரசூலுல்லாஹ், திருப்பி கொடுத்து விடுகிறேன். அப்படி என்றால் கணவனை விட்டு நீங்கள் பிரிந்து விடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வேறு எதையும் கேட்கவில்லை. அவங்க சொன்ன வார்த்தையை கூட பாருங்கள், கணவனை சிறப்பித்து உயர்த்தி சொல்லிவிட்டு சொல்கிறாங்க, நான் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு கணவனுக்கு மாறு செய்கின்ற குஃப்ரை வெறுக்கிறேன். அப்புறம் ரசூலுல்லாஹ் என்ன காரணம், என்ன பிரச்சனை, எதுவும் கேட்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறாங்க, அவர்கள் உங்களுக்கு மனக்குடையாக தந்த அந்த தோட்டத்தை திருப்பி ஒப்படைக்கிறீங்களா, கொடுக்கின்றீர்களா? ஆம் கொடுக்குறேன் யார் ரசூலுல்லாஹ். அப்படி என்றால் பிரிந்து விடுங்கள். இப்படியான மார்க்கம் இஸ்லாம். இந்த செய்தியை நீங்கள் புகாரியில் பார்க்கலாம். எனவே நறுமையான சகோதரர்களே, ஒரு பெண் என்ன செய்ய வேண்டும், அந்த ஊருடைய தலைவரோ அவரிடம் சென்று இப்படி ஒரு காரணத்தை சொல்லும் போது அவன் திருப்பி எதுக்காக என்று கூட கேட்கக்கூடாது. எடுத்த மகரை திருப்பி கொடுக்குறீங்களா, நான் கொடுக்குறேன். அப்படியா, நீங்கள் பிரிந்து கொள்ளலாம், பிரிந்து விடலாம். என் அருமையான சகோதரர்களே, அப்போ இப்படியான மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது. இவ்வளோ உரிமைகளை இஸ்லாம் பெற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் நீங்கள் எடுத்து பார்க்கலாம் இத்தாவுடைய காலம். அந்த இத்தாவுடைய நாட்கள் என்பது இன்று நமது சமுதாயத்தில் தவறாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் அந்த இத்தாவை என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஒரு மனைவி எதிர்பார்த்திருக்கக்கூடிய காலமாக அதை சொல்கிறது. இஸ்லாம் எதை தடுத்திருக்கிறது என்று சொன்னால், ஒரு பெண் தன்னை அலங்கரித்து கொள்ளக்கூடாது, நகைகள் அணிந்து கொள்ளக்கூடாது, தன்னை அலங்கரித்து கொள்கின்ற சுருமாயிடுகின்ற இந்த மாதிரி விடயங்களை செய்யக்கூடாது. அந்த பெண் அந்த நாட்களில் எந்த அளவுக்கு மார்க்கம் சொல்லுது என்று சொன்னால், திருமண பேச்சை கூட மறைமுகமாக அந்த பெண்ணோடு செய்யலாம் என்று சொல்லுது மார்க்கம். குர்ஆனில் நீங்கள் எடுத்து பார்க்கலாம், ஐந்தாவது அத்தியாயத்துடைய 235 வசனம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இத்தாவில் இருக்கும் பெண்களிடம் நீங்கள் என்ன செய்யலாம், திருமணம் செய்யக்கூடிய அந்த விருப்பத்தை மறைமுகமாக தெரிவிப்பதில் குற்றமில்லை. என்ன செய்யலாம், மறைமுகமாக சொல்லலாம், நான் திருமணம் முடிப்பதாக இருந்தால் உன்னை போன்ற ஒரு பெண்ணைத்தான் திருமணம் முடிப்பேன் என்று சொல்வதில் தப்பு கிடையாது, உன்னை முடிப்பேன் என்று சொல்வது தப்பு. மறைமுகமாக என்ன செய்யலாம், சொல்லலாம் என்கின்ற அளவுக்கு இஸ்லாம் சொல்லுது. ஏன்னா நீ எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இத்தாவை பற்றியெல்லாம் விமர்சிப்பவர்களை பெண்களுடைய மறுமணம், திரும்ப அந்த பெண்களை திருமணம் முடிக்கிற விஷயத்தை எடுத்தீங்கன்னா அதில் ஜீரோ. விதவைகளுக்கு மறுவாழ்வு யார் வைத்திருக்கிறார்கள்? ஆரம்பத்தில் நீங்கள் எழுதினா உடன்கட்ட ஏறுதல் என்ற ஒரு அக்கிரமான சட்டம் இருந்தது, நாங்கள் பார்த்தோமா இல்லையா? எனவே இஸ்லாம் என்ன சொல்கிறது, அந்த இத்தாவுடைய காலத்தில் கூட மறைமுகமாக திருமண பேச்சை பேசலாம் என்கின்ற அளவுக்கு இஸ்லாம் உரிமைகளை பெண்களுக்கு வழங்கியது என்பதை பார்க்கிறோம். எனவே இத்தா என்பது அடைத்து இருட்டறையில் வைக்கக்கூடிய ஒரு முறை அல்ல, இஸ்லாம் அப்படி சொல்லவே இல்லை. அடுத்த இத்தாவுக்குன்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆடையும் கிடையாது. சில நேரம் இத்தாவுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஆடை, அதற்கென்று சில சடங்குகள், அப்படி எதுவும் கிடையாது. ஏனைய காலங்களில் அந்நிய ஆண்களோடு பெண்களுக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் தான் இத்தாவுடைய காலத்தில், அதுதான் அங்குள்ள சட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இதிலே ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு நிறைவு செய்கிறேன். அதாவது இஸ்லாத்தை ஒரு யூத விஞ்ஞானி ஏற்றுக்கொள்கிறான், என்ன பின்னணி என்று சொல்லி சொன்னால், அதாவது ராபர்ட் கில்ஹம் என்று சொல்லக்கூடிய ஒரு யூத ஒரு விஞ்ஞானி, அதாவது செய்து வந்த ஆய்வு எதை பற்றி ஆய்வு என்று சொன்னால், இந்த கை விரல் இருக்குதா இல்லையா, அந்த கை ரேகைகள், இந்த கை ரேகைகள் மூலமாக, இந்த கை விரல் இறகைகள் மூலமாக ஒரு மனிதரை அடையாளம் காட்டுவது போன்று நுயு என்று சொல்லக்கூடிய அந்த இறகை பதிவு இதை எதை அடையாளம் காட்டுதுன்னு சொன்னால், தம்பதியினரை அடையாளம் காட்டுகிறது. தம்பதியினரை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு ரேகை, அதாவது ஒரு குழந்தைக்கு பலர் உரிமை கோரினால், ஒரு குழந்தைக்கு பலர் உரிமை கோரினால், இந்த ஆய்வின் மூலமாக அந்த குழந்தை யாருடையது என்பதை கண்டுபிடித்து விடலாம். இந்த ஆய்வின் மூலம் அந்த குழந்தை யாருடையது என்பதை கண்டுபிடித்து விடலாம். ஒரு பெண்ணில் பதிவாக இருக்கக்கூடிய இந்த ரேகை பொறுத்தவரையில் இது 3 மாதங்களுக்கு பிறகுதான் அழியும். இது அழிவது 3 மாதங்களுக்கு பிறகுதான் இது அழியும். இது இவர் தனது ஆய்வில் கண்ட ஒரு அதிசயமான ஒரு விஷயம், ஒரு அதிசய விடயம். எனவே சுபஹானல்லாஹ், இஸ்லாம் ஒரு தலாக் விடப்பட்ட பெண்ணுடைய இத்தா காலத்தை சொல்கின்ற போது 3 சுத்தங்கள் சொல்கிறது. 3 சுத்தங்கள், 3 மாதவிடாய்கள் அவள் இத்தா இருக்க வேண்டும். அப்போ எனவே ரப்புல் ஆலமீன் இந்த சட்டத்தை சொல்கிறான் என்றால், இது அல்லாஹுடைய தூதர் சொன்னதல்ல, யாவற்றையும் அறிந்த ரப்புடைய சட்டம் என்பதை விளங்கி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதை பார்க்கிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது அற்புதமானது. இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்கள் மிக எளிமையானவைகள், நடைமுறைப்படுத்த தக்கவைகள். எளிமையான மார்க்கம் இஸ்லாம், நடைமுறைக்கு ஏற்ற மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் என்பது நடைமுறைக்கு ஏற்ற எளிதான நிறைவான மார்க்கம் இஸ்லாம். நாம் அல்லாஹ்வுக்கு வாழ்நாள் முழுவதும் சுஜூத் செய்தாலும் போதாது, அவ்வளோ அற்புதமான ஒரு மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம். எனவே நறுமையான சகோதரனுடைய சட்டத்திட்டங்களை மிக பெருமையாக நாம் கருத வேண்டும். இந்த அற்பமான மனித அறிவுகளுக்கு வேண்டுமானால் இவைகள் புலப்படாமல் இருக்கலாமே தவிர, இவைகள் ரப்புடைய சட்டங்கள், வஹி, இது இறை செய்தி. வகையில் ஒருபோதும் மாற்றம் ஏற்படாது. மனிதனுடைய புத்தியில் வேண்டுமானால் கோளாறு வரலாம், மனிதனுடைய புத்தியில் வேண்டுமானால் குறைகள் இருக்கலாம், வகையில் ஒருபோதும் குறை வராது. வகை இறை செய்தி, அதனுடைய சட்டங்கள், அதற்கு நாம் முழுமையாக கட்டுப்பட வேண்டும். சமியனா வாத்தனா, செவியேற்றோம் கட்டுப்பட்டோம். எனவே நறுமையான சகோதரர்களே, எவ்வளவு ஷைத்தான்கள் வந்து சந்தேகங்களை உருவாக்கினாலும், சந்தேகங்கள் உருவாகக்கூடிய வழிகள் நிறைய இப்போது இருக்கின்றன. நாம் எப்போதும் இந்த இஸ்லாத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் யா முகல்லிபல் குலூப் சபித் கல்பி அலா தீனிக் என்று பிரார்த்திப்போமாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.